நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்.
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
உறவுகளை பிரிந்து வாழ்வது இலகுவான காரியமில்லை. அதை அனுபவித்தவனுக்குத்தான் அதன் வலி தெரியும். புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்தவர்களுக்கு அந்த வலி பன்மடங்கு பெரியது. அதனை எல்லோரும் ஒரே மாதிரியாக கையாள்வதில்லை. தனது 3 வயது மகனையும் துணைவியாரையும் பிரிந்து வந்துள்ள செந்தூரன் செல்வராசா இதை பற்றி பேசினால் தனக்கு மனக்குழப்பம் மீண்டும் வரும் என்று காரணம் காட்டி பேச விரும்பவில்லை. ஆனால் இன்றும் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிரேம்நாத் தான் போர் சூழலிலிருந்து வந்திருப்பதால் பிரிவை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்.
அந்த மனசீகள் வந்து பெரிய பாரதூரமானவளை நான் வந்து நாடு கடந்து வந்தாலும் அங்கேயும் போர் சூழல்ல பிரிஞ்சுதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கேயும் ஏற்பட்டது. எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி எனக்கும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான பரிந்துரையை நான் வந்து இப்படி சொல்றேன்னு தெரியாமல் இருக்கு. உளவியல் ரீதியான தாக்கம் பிரிவு வந்து சாதாரணமா நடக்கிறதான் நான் வந்து எடுத்து கொள்ளணும். ஏன்னா பிரிவு வந்து இருக்கத்தான் வேணும், பிரச்சனைண்டா பிரிவு இருக்கத்தான் வேணும். அதனால பிரிவை நான் வந்து சாதாரணமா ஏற்றுக்கொள்ளணும்.
அதே போர் சூழலில் வாழ்ந்த ரஞ்சினி தன்னால் தன்னை சூழ்ந்திருப்பவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று கருதியதால் குடும்பத்தை பிரிந்து வாழ்வது என்று தான் முடிவெடுத்ததாக கூறுகிறார். அவர் கூறுவதன் பின்னணியில் பல கதைகள் இருப்பதை அவதானியுங்கள்.
குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுன்றது எல்லாரெல்லாம் மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். நாங்கள் வீட்டில் 10 பேர், நான் 8வதாள். நாட்டின் போர் சூழல் காரணமாக நான் 14 வயசுலேருந்து அவளை விட்டு பிரிஞ்சிட்டேன். அநேகமாக வருஷத்தில் 1 தடவை அப்படித்தான் சௌரங்களோட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு அந்த சந்தர்ப்பம் கூட இல்லை. அதாவது நான் நாட்டை விட்டு வெளிக்கிட்டு வந்ததை பற்றி நான் கவலைப்படலை. ஏனென்றால் நான் அங்கே இருக்க மட்டும் என்னாலே அவர்களுக்கு பிரச்சனை. நான் ஒரு முன்னாள் போராளி. அப்போ அதால் நான் திரும்ப கேம்பிலேருந்து போய் எங்களோட வீடுகளில் சௌரங்களோட இருக்கைக்குள்ளே அவைகளுக்கு பிரச்சனை. சிஐடி தேடி வர்றது. இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தமட்டில் தெரியும், இராணுவமோ சிஐடியமோ ஒரு வீட்டுக்கு வந்தால் நிறைய பிரச்சனை, அவர்களுடைய நிம்மதியே போய்விடும். அந்த ரீதியில் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடுகளுக்கு இராணுவம் வந்தால் அடுத்த நாள் தங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோன்றதை வந்து ஒவ்வொரு பெற்றோரும் ஏங்கி கொண்டிருக்கணும். அப்போ எனக்கும் அக்காவை அண்ணாவைக்கு எல்லாம் வயசு வந்த பிள்ளைகள். அப்போ என்ன தேடி இராணுவம் வர்றதாலே அவையல் வாய்விட்டு சொல்லவும் முடியாது. இப்போ அக்கா விட்டுன்னு சொன்னால் அக்கா தங்கச்சியை விட்டு கொடுக்காது. ஆனால் அத்தானுக்கு இருக்கும் இவால எந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் உண்டு. அப்போ எனக்கு அவையல் நேரில் சொல்லாடலும் அவையல்ன்ற உள்ளத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். அதால் நான் அவையை விட்டு எப்படியாவது வெளிக்கிடணும் என்று சொல்லி வெளிக்கிட்டு நிறைய துன்பங்களை அனுபவித்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் இன்று வரைக்கும் நான் அவையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தாக்கமாக தெரியலை. ஏனென்றால் சேர்ந்திருக்கிறதால தான் அவைகளுக்கு பிரச்சனையோ ஆபத்தையோ தந்த முடியும். ஏனென்றால் கடைசியாக நான் இங்கே வெளிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் கூட சிஐடி என்னை தேடி வந்துட்டு நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் இந்த தம்பியை கடத்தி கொண்டு போகிறேன்ற எண்ணத்தோடு வந்ததாக அந்த சிஐடி எனக்கு சொன்னேன். திரும்ப நான் அந்த சிஐடிக்கு கூட நான் அங்கேருந்து வெளிக்கிறதுக்கு அவைகளுக்கு காசு கொடுத்து நான் இங்கே இருக்கையில் போகிறேன்னு சொல்லி அப்படியான ஒரு முடிவோடு தான் நான் நாட்டை விட்டு வெளிக்கிட்டு வந்தேன். நான் அதால் எனக்கு சவரங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது நினைக்கிறது ஒரு கடுமையான ஒரு விடயம். ஆனால் நான் அதை நினச்சி கவலைப்படையில்லை. ஏனென்றால் நான் அங்கே இருந்தால் அவைகளுக்கு தான் ஆபத்துன்றதால் நான் கதைக்கிறேன். நான் இப்போவும் சிஐடி மாதத்தில் 1 தடவை தங்கச்சி விட போய் என்னோட தொடர்பு கிடைச்சாலோ நான் எங்கே என்ன தெரிஞ்சாலோ 24 மணித்தியாலத்துக்குள்ளே தங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி இப்போ தங்கச்சி சொன்னவா மலேசியாவுக்கு போனவா இது வரைக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு மாதமும் தங்கச்சி விட்ட போய் அந்த நான் அங்கே இருக்க மட்டும் ஒவ்வொரு மாதமும் இராணுவத்திட்ட சைன் வைக்க போகிறேன் நான் கிழமையில் 1 நாளைக்கு. இப்போ அவங்கள ஒவ்வொரு மாதமும் அந்த பயில் கொடுக்குற டைமில் வீட்டை போய் வந்தவோ என்று சொல்லி கேட்குறா.
பிரிந்து வந்த பின்னர் சூரியின் குடும்பத்தில் சில புதியவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களை இவர் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னை தெரியாதே என்ற ஏக்கம் இவருக்கு இருந்த போதிலும் எமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை தனக்கு எடுத்து வருவதற்கு நன்றியோடு நினைவு கூறுகிறார் சூரி.
நான் வந்த பிறகு எனக்கு இப்ப தங்கச்சியும் அவங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் பிறந்திருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது. நான் அவங்களை ஸ்கைப்ல படம் பார்த்துட்டு அவங்க என்ன பார்க்கல. இப்படி அவங்களோட கதைக்கு ஓடிக்கிட்டா அவங்க உங்களோட கேட்பாங்க எப்படி இருக்கிறேன் அப்படி அதுன்றா என்னால ஒண்ணு கதைக்கிறேன். அவங்களோட கதைக்கிறபடி அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சின்னாக்களோட கதைக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. மற்ற பிரிஞ்சிருக்கிறது நிறைய எங்களுக்கு மனவேதனையா இருக்குது. அதில் இந்த பேஸ்புக் அது இல்லை ஊர்ல என்ன நடக்குது அந்த இதில் பார்க்கறோம். மற்ற இந்த எஸ்பிஎஸ் எஸ்பிஎஸ் நியூஸ்கள் அந்த இது உதயப்புக்கு இருக்கிறதால எங்களுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கு. அங்கே நடக்கிறதெல்லாம் அங்கிருந்து ஒரு மதியானம் அவர் சொல்லி கொண்டிருப்பார். இந்த இதெல்லாம் எங்களுக்கு பொழுதுபோக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் வீட்டு கவலை இல்லாமல் இருக்கு.
பிரிவு துயரை தொழில்நுட்ப கருவிகளூடாக ஆற்றிக்கொள்கிறார் சே.
நான் தனியாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்தேன்றது அது பெரிய வருத்தம் இருக்கும். ஆனால் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இந்த குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றதில் ஒரு பழக்கமும் ஆயிட்டுது, இசைவாக்கம் ஆயிட்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு துயர் தான். ஆனால் நான் அதை என்ன செய்கிறேன்னா தொழில்நுட்பமாக எல்லாரோடையும் நேக்கிட்ட இருக்கிற மாதிரி ஸ்கைப், வைபர், மெசஞ்சர் அப்படின்றத எல்லாரோடையும் வீடியோ சேச்சு கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லாரையும் ஒன்று கூடி பேசக்கூடிய மாதிரி இருக்குது. அது பெரிய வசதியாக இருக்குது.
தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பிராமல் சமூக சேவைகள் செய்து உறவுகளுக்கான தனது வெற்றிடத்தை நிரப்பிக் கொள்கிறார் சின்னிகாந்தன்.
கட்டாயம் பாதிப்பு இருக்குது. அங்கே போய் நான் இருந்து வாழ முடியாதுன்னு இல்லாமல் நான் தனியாகத்தான் இங்கே வந்தேன். நான் இப்போ கூட நான் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அம்மா அப்பா நிறைய பிரிஞ்சிருக்கிறதால அம்மா அப்பா சோதரங்களை பிரிஞ்சிருக்க எல்லாருக்கும் கவலை இருக்குது. அதே பாதிப்பு எனக்கு இருக்கத்தான் செய்யுது. இந்த மனசை நான் ஒருநிலைப்படுத்தி சமூக சேவை செய்கிறதால இப்போ நான் அந்த தாக்கத்தை ஒரு சமூக ஒரு நிகழ்வுகளை போய் எங்களுடைய சமூக தாக்கல் சந்திக்க வைக்க பழக வைக்க எல்லாரும் எங்கள் மக்கள் தான் எங்களால் தாசோரமாக நான் நினைக்கிறதால அந்த அதை கொஞ்சம் பாதிப்புலேருந்து நான் குறைத்து கொள்கிறேன் அந்த பாதிப்பு. ஆனால் பாதிப்பு கட்டாயம் இருக்குது. அசலுக்கு நகலுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. சந்தோஷம்ன்றது நாங்கள் எங்களை அமைச்சு கொள்வது கிடைக்கலன்றதை அதை வச்சு அதான் வேணுமென்று நாங்கள் எங்கே இருக்கிறத விட கிடைச்சதை வச்சு நாங்கள் சந்தோஷப்படுறது. சில நிகழ்வுகள் எங்களோட கலை மொழி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறும்பொழுது நான் பாதிக்கப்படுறேன். அந்த நேரங்களில் ஒரு தீபாவளி தைப்பொங்கல் நிகழ்வோ அப்போ எங்கள்கிட்ட நாட்டில் நாங்கள் இருந்தால் எங்களை அதுக்கு இந்த மாதிரி உடுப்பு போட்டு வலிக்கிட்டு அந்த நிகழ்வுகளை செய்து சந்தோஷப்படுவோம். அந்த நேரங்களில் வீட்டில் நாங்கள் சில சந்தோம் இந்த ஸ்கைப்போ அந்த வது மூலம் தான் நாங்கள் பார்க்கலாம். அது நாங்கள் இங்கே அவங்க இங்கே சேர்ந்து எங்களோட வாழக்கூடிய இருந்தால் நாங்களும் அந்த நிகழ்வு செய்து பங்கு பெற்று ஆனந்தப்படுவோம். அதை நான் கட்டாயம் நடந்திருக்கிறேன்.
2013 பின்னால் புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்தவர்கள் தங்கள் குடும்பத்தினரை இங்கு வரவழைக்க முடியாது என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே ஒரு வகையில் அவர்கள் குடும்பங்களுடன் ஆஸ்திரேலியாவில் இணைய முடியாது என்பதில் தெளிவு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் இந்த மண்ணில் கால் பதித்தவர்களின் நிலையோ கவலைக்குரியது என விளக்குகிறார் புகலிட கோரிக்கையாளருக்காக குரல் கொடுக்கும் டாக்டர் பாலா விக்கி.
குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை இரண்டு பிரிவுகளாக பார்க்கலாம். முதலாவது தனி மனிதர்களாக வந்த அல்லது சில குடும்ப உறுப்பினர்களுடன் வந்த மிச்ச குடும்பம் ஊரில் அதாவது சொந்த நாட்டில் அல்லது மலேசியா இந்தியா போன்ற இடங்களில் விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு வந்தவர்களில் ஏற்கனவே நிரந்தர விசா வழங்கப்பட்டவர்களுக்கு குடும்பங்களை தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை இருக்கிறது. முன்னர் இவ்வாறானவர்கள் அதிக சிக்கலின்றி அந்த குடும்பங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் இப்போது இந்த PR என்று சொல்லப்படுகிற பெர்மனன்ட் ப்ரொடெக்ஷன் விசா பெற்றுக்கொண்டவர்கள் கூட தங்கள் குடும்பங்களை இணைத்துக் கொள்வதில் பல ஆண்டுகள் காத்திருக்கும் நிலைமை காணப்படுகிறது. 2 முன்னர் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு புது நடைமுறையை கொண்டு வந்தது. அவர்களது வரவிலக்கணப்படி முன்னர் இவ்வாறு படகு மூலம் வருபவர்கள் இறைகுல அதாவது வழமைக்கு மாறான முறையில் படகு மூலம் வருபவர்கள் என்ற அடிப்படையில் பெயரிடப்பட்டார்கள். பின்னர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கருத்துப்படி சட்டத்துக்கு புறம்பான அல்லது சட்ட விரோதமாக வந்தவர்கள் என்று இவர்கள் பார்க்கப்பட்டார்கள். இவ்வாறு படகு மூலம் வந்தவர்கள் குடும்பங்களை இணைத்துக் கொள்வதில் பல வேறு நடைமுறைகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்தது. முன்னுரிமை என்று அதாவது ப்ரையோரிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த வரிசையில் படகு மூலம் வந்தவர்களது குடும்பங்களை இணைத்துக் கொள்வது அடிமட்டத்தில் போடப்பட்டிருப்பதான அறிவிப்பே அது. அதாவது வேறு குடும்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்த பின்னரே இவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்று சொன்ன அரசாங்கம். ஆனால் இவர்களுக்கு குடியுரிமை இருந்தால் அவ்வாறு ஒரு நீண்ட வரிசையில் நிற்க தேவையில்லை என்றும் அறிவித்தது. சரி, குடியுரிமை பெற்றுக்கொள்வது என்று பார்த்தால் நீங்கள் 4 PR கிடைத்த பின்னர் காத்திருக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் உங்கள் குடும்பங்களை பிரிந்து வந்து இங்கு தடுப்பு முகாம்களில் இருந்து பாதுகாப்பு விசாவை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்னர் 4 காத்திருந்தால்தான் நீங்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். குடியுரிமைக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக அவர்கள் குடியுரிமைக்கான பரீட்சையை கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட 18-24 மேலாக இந்த பரீட்சைக்கான தேதிக்காக காத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். சரி, குடியுரிமைக்கான இந்த பரீட்சையை எடுத்த பின்னர் குடியுரிமை வழங்கப்படுவதற்கும் 18-24 மேலாக காத்திருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே மொத்தத்தில் இந்த நாட்டுக்கு வர முன்னர் குடும்பங்களை பிரிந்ததிலிருந்து இந்த நாட்டில் குடியுரிமை பெற்று அந்த சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் கையில் வரும் வரையும் 8-9 ஆண்டுகளுக்கு காத்திருக்க நிலைமையே காணப்படுகிறது. சிட்டிசனான பின்னர் கூட நீங்கள் மீண்டும் இந்த குடும்பத்தை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பத்தை போட்டால் அது 12-18 வரை எடுக்கும் என்பதும் ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த குடும்பங்கள் ஏற்கனவே அகதிகளாக காணப்பட்டு நிரந்தர வதியுரிமை வழங்கப்பட்ட பின்னரும் இந்த குடும்பங்கள் இணைவதில் இவ்வளவு காலதாமதம் காணப்படுவது ஒரு தவறானதாகவே எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக லேபர், லிபரல், கிரீன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளின் முக்கிய உறுப்பினர்களுடன் பேசிய போது எல்லோருமே இது ஒரு முறையற்ற விடயம்தான் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள், வெளிப்படையாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இவ்வாறு பல ஆண்டுகள் காத்திருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் இல்லாமல் இருப்பது என்பது முதலாவது. ஆகவே குடும்பங்கள் இணைவதில் உள்ள பிரச்சனைகள் அவற்றில் இவை ஒன்று. இந்த குடும்பங்கள் இங்கு வந்து சேர வேண்டிய குடும்பங்கள், ஏற்கனவே இங்குள்ள நிரந்தர குடியுரிமை பெறப்போகிறவர்களின் குடும்பங்கள், இவர்களை அரசாங்கம் ஏன் இவ்வாறு வைத்திருக்கிறது என்ற கேள்வி எல்லா அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களின் மனங்களிலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்யலாம். இதேவேளையில் இரண்டாவது வகுப்பு என்னவென்றால், 2013 பின்னர் வந்தவர்களது குடும்பங்கள் இந்த நாட்டுக்கு வர முடியாது என்று இந்த அரசாங்கம் தெளிவாக அறிவித்திருக்கிறது. அதாவது அவர்கள் அகதிகளாக காணப்பட்டாலும் கூட ஃபேமிலி ரீயூனியன் நடக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறது. அந்த குடும்பங்களும் ஒரு திக்கட்ட நிலையில் காணப்பட்டாலும் கூட குறைந்தது அந்த குடும்பங்களுக்கு தாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியாது என்ற தெளிவு இருப்பதால் அவர்கள் ஓரளவுக்காவது தங்கள் வாழ்க்கையை இருக்கிற நாட்டில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய அந்த நிலைமையில் காணப்படுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே குடியுரிமை பெறாமல் ஆனால் நிரந்தர பதிவுரிமை வழங்கப்பட்டவர்களின் நிலைமைதான் மிகவும் கவலைக்கிடமாக ஒரு நிரந்தரமற்ற ஒரு நிலையில் காணப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம்.
இந்த சூழ்நிலையை முற்றாக மாற்ற வேண்டும் என வாதிடுகிறார் மனித உரிமைக்காக குறிப்பாக புகலிட கோரிக்கையாளருக்காக குரல் கொடுக்கும் சென் நாராயணசாமி.
Actually, we should go back to a situation where people coming to this country are offered a genuine opportunity to be a part of the community. Whether they eventually go or come, it doesn't really matter. They need to be treated equally. And actually, what we know is that if you create family reunion and community, people don't have to depend on welfare. They don't require services in a way that they do if you just bring the father alone and he has no community, no family, and is forced to depend on, you know, a number of government services to just get above the ground.
நிலமையை மாற்ற முடியாவிட்டால் நம்மை மாற்ற வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள். புகலிடம் தேடி வந்திருக்கும் சுபா செல்வகுமார் புகுந்த நாட்டில் பாதுகாப்பு கிடைக்கின்ற காரணத்தால் சற்று நிம்மதி கண்டுள்ளார்.
நான் இங்கே வரும்போது 2012 தனியத்தான் வந்தேன். குடும்பத்தை பிரிஞ்சு வந்தது மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு தான். தனியாக வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு புது இடத்துல புது சமூகத்துக்குள்ள முகம் தெரியாத மக்களுக்குள்ள வாழ்கிறன்றது பெரிய ஒரு கஷ்டமான உண்டு. மொழி பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் எதிர்கொண்ட நான். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நான் இப்போ திருமணம் செய்திருக்கிறேன். திருமணம் செய்ததுக்கு பிற்பாடு அவற்ற முழு ஆதரவும் அன்பும் எனக்கு இருக்கிற நாடி எனக்கு பாதுகாப்போட இருக்கிறேன்ற ஒரு மன சந்தோஷத்தோடு இருக்கிறேன்.
பிரிவுகளை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? அது காரணமோ என்னவோ சின்னிகாந்தன் கூறுவதை சற்று கேளுங்கள்.
ஒரு ஆள் செய்யற தவறுகளுக்காக எல்லாருக்கும் இந்த நாட்டுக்காரன் இப்படித்தான் என்ற ஒரு கெட்ட பெயரை நாங்க சம்பாதிச்சு கொள்ள வேண்டியிருக்கு.
எல்லோருக்கும் அவப்பெயரா? எதனால்? அடுத்த வாரம் தொடரும்.
8 அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.